தங்கே முழங்கு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
தங்கே முழங்கு
இனிய இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சங்கை முழங்கு நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குநர் நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர் திருமிகு சீமான் அவர்களுடனான சென்ற வார நேர்காணலின் தொடர்ச்சியினை இப்பொழுது கேட்கலாம்.
எத்தனை மருத்துவமனைகளை கொண்டு வச்சிருக்கீங்க, எவ்வளவு எங்க இதுகளை கொண்டிருக்கீங்க? ஒரு மருத்துவமனையும் இல்ல. அந்த வான்படையில ஒரு குண்டு வீச தெரியாதா? கட்நாயக்கா விமானப்பட தளத்து மேல வீசினவர் பொது விமான தளத்தில் வீச தெரியாத அவருக்கு நோக்காதில்ல. எம் இனத்தை அழித்து ஒழிக்கிற ராணுவ வீரர்களும் ராணுவ தளவாடங்களையும் அழிக்கணும் துடிச்சாரே ஒழிய மக்கள்ல ஒரு மக்களை சொல்லுங்க பாப்போம். அதுதான் அவருடைய பலகீனம். அவர் அநியாயத்துக்கு நல்லவராகவும் மிகப்பெரிய மனிதநேய பிரியராகவும் இருந்ததுதான் அவருக்கு ஏற்பட்ட சிக்கல். அவர் நீ என்னை வந்து நீ குண்டு வீசினா நானும் வீசுவேன்டான வீசியிருந்தால என் வழி அவருக்கு எப்படின்னு தெரியும். அவனுக்கு அவரை செய்யலையவரு. அப்ப அவரை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அவரை பயங்கரவாதின்னு சொல்லும்போதான் நமக்கு ஆத்திராத்திரமா வருது. நம்ம அண்ணனை போய் இப்படி சொல்றாங்களேங்கிற வெறிதான் நமக்கு வருது. அப்ப உனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிட்டு பேசு, தெரிஞ்சுட்டு சொல்லு. வா வாதிடுவான், வா வாதிடுவான். பிரவாரம் செஞ்ச பிழைய சொல்லு, பயங்கரவாதத்துக்கு சொல்லு, பட்டியலிட்டு சொல்லு. சகோதர யுத்தம் கருணாவை கொள்றதா வாழ வைக்கிறதா? நீ கட்டளை இட்டு எத்தனை ஆயிரம் வீரன் களத்துல செத்தான், அவன் ரத்தத்துக்கு துரோகம் பண்ணியா இல்லையா? நீ சொல்லு பாப்போம். சொல்லுங்க, என்ன என்ன பிழை செஞ்சிட்டாரு பிரபாகரன் உனக்கு எதிரா? இதுக்கு பதில் இருக்கா? நீங்க கேட்ட சகோதர யுத்தம் பண்ணிட்டாரு பிரபாகரம்பிங்க. அரசியல்ல அறிக்கை போர் கட்சியை விட்டு நீக்கணும். ஆயுதம் ஏந்திய தளத்துல அழித்தொழிக்கிற தவிர வழி இல்ல. ரெண்டு பேரும் கறி வச்சிருக்கோம். நீ வெளியில வாப்பா கட்சியை விட்டுன்னு சொல்ல முடியாது. அது அதை தவிர வழி இல்ல. இங்க இது சும்மா அதை புரிஞ்சுக்கிறாம சும்மா சகோதர யுத்தம் பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், அதனால இதெல்லாம் கதை. இதெல்லாம் சும்மா கதை. இங்க இருக்கிற தமிழர்களை மேலும் ஏற்கனவே அரசியல் தெளிவான புரிதல் இல்லாம மக்கள் குழப்பத்திற்கு மேலும் குழப்பி விடுறது. அதனால இதுல வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், இனி இந்த இனத்துல எந்த நூற்றாண்டிலும் சரி, இதுக்கு முன்பும் சரி பின்பும் சரி, எங்க அண்ணனை போல ஒரு வீரனும் சரி, ஒரு மனிதநேயமுள்ள ஒரு மனிதனும் சரி, ஒரு தலைவனும் சரி, இனி பிறக்க போறது இல்லை. நான் அதுதான் நான் சொல்லுவேன். எங்க அண்ணனை போல அன்பானவனும் கிடையாது, எங்க அண்ணனை போல விவேகியும் கிடையாது, எங்க அண்ணனை போல வீரனும் கிடையாது. அவருடைய பலகீனம் என்று நான் அவரை பார்த்தேன்னா அவர் அநியாயத்துக்கு நல்லவர். அதுதான் நான் கண்ட எங்க அண்ணன் இருந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கம் பழகினம்னா அவர் அநியாயத்துக்கு நல்லவர். யாரே ஒரு சிறுவனை கூட போடாவாடன்னு பேச மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளு. அவரை யாராவது இவன் பயங்கரவாதி இதுன்னு சொன்னா நம்ம கோபமா வராத. அதனாலதான் அவர் எதிரிகளுக்கும் அன்பு காட்டினவர். அவர் வந்து தேசிய தொலைக்காட்சியில வந்து செய்தி படிச்சது ரெண்டு சிங்கள பெண்கள். அந்த அம்மா எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க அப்பா வந்து நம்ம புலிகளுக்கு ஆதரவா செயல்பட்டான்னு சிங்களம் சுட்டுவிட்டான். ரெண்டு கை குழந்தைகளை கூட்டிக்கிட்டு சிங்களன்ட்ட சொந்தக்காரன்ட்ட போல தம்பி நேரா எங்க அண்ணன்ட்டதான் வந்தது. அந்த பிள்ளைகளை வளர்த்து படிக்க வச்சு ரெண்டு பேரும் தேசிய தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாளராக வச்சிருந்தார். ஆங்கில செய்தி வாசிச்சது, சிங்கள செய்தியும் வாசிச்சாங்க. அப்படி ஒரு சம்பவம் எண்ணற்ற சம்பவம் இருக்கு, சொல்லிக்கொண்டே போகலாம். அவரை போல ஒரு மனிதாபிமானமுள்ள ஒரு மனிதனை, ஒரு தலைவனை நம்ம கண்டெடுக்க முடியாது. அதனாலதான் நாங்கெல்லாம் ஆத்திரத்துல சில சமயம் வெடிச்சு கத்துறதுலாம் இந்த மாதிரி புரியாம பேசாதியடாங்கிறத நம்ம கத்துறது. அதனால பல அனுபவங்கள் இருக்கு, நிறைய விஷயங்களை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். அப்ப நம்ம சொல்ல முடியாது. என் தம்பிகள் வந்து அங்க இருந்த போராளி தம்பிகள்ட்ட நான் பேசும்போது வந்து நிறைய விஷயங்களை சொன்னேன். இந்த மாதிரி அண்ணன் சொன்னாருன்னு அவங்க யாரும் காது கொடுத்து கேட்கல. என்னடா நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க அங்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னேன். அப்போ ஒரு தம்பி சொன்னா, என் தம்பி சேரலாதன் ஒரு தம்பி இருக்கான், அவன் சொன்னா, அண்ணா இது வந்து தலைவருக்கும் அவர் தம்பிக்குமானது, எங்கள்கிட்ட சொல்ல சொல்லி ஏதாவது சொன்னாரா அவங்க அண்ணன்னு? இல்ல அப்படின்னு. அப்புறம் எங்ககிட்ட சொல்றீங்க? இது உங்களுக்கும் உங்க தலைவருக்கும் உங்க அண்ணனுக்கும் தம்பிக்குமானது, நீங்க பேசுனது எங்க கிட்ட சொல்ல சொல்லி எதுவும் சொல்லலையில, அதனால சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அப்ப நின்னமுன்னு சொன்னான். இந்த கூட்டத்துல யார் கர்ணான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இதுக்குள்ளேயும் கர்ணாக இருக்கலாம். அதனால இந்த மண்ணில் உன் தலைவனை தவிர உன் அண்ணனை தவிர எவனை நம்பாத, எதுவும் பேசாத அப்படின்னு. எப்படி தம்பிகள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி தலைவன் இருக்கிறான்னு பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றும் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து வரலாற்று அனுபவங்கள், ஒவ்வொன்றும் சாதாரணம் கிடையாது. அதனால பல விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் பேசினதெல்லாம் என் இனத்தின் நலன், என் இனத்தின் விடுதலை, என் மண்ணும் மக்களும் எல்லா மொழி வழி தேசிய இனங்களையும் போல உயர்ந்து வாழணுங்கிறத தவிர வேற என்ன நாங்கள் பேசியிருக்க போறோம்?
விடுதலை புலிகளின் இயக்கத் தலைவர் திருமிகு பிரபாகரனின் இறப்பு சான்றிதழை இலங்கை அரசு இந்திய அரசிடம் சமர்ப்பித்துவிட்டது. இருப்பினும் திருமிகு பிரபாகரன் உயிருடன் இருக்கிறாரா என்கிற செய்தி இன்றளவும் மர்மமாகவே இருக்கிறது. இதனை பற்றி உங்களுக்கு தெரிந்த வரையில் உண்மை நிலை என்ன?
அதாவது என்னோட தனிப்பட்ட கருத்து வந்து, ஒரு வீரஞ்சிறந்த மிக நீண்ட காலமாக மிகுந்த அர்ப்பணிப்பும் தியாகங்களையும் கொண்ட ஒரு விடுதலை போராட்டம் அது, செய்து வந்த போராட்டம் அது. இதை வந்து எங்க அண்ணன் வந்து அவ்வளவு எளிதா விட்டுட்டு போக மாட்டாருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப ரெண்டாவது, இப்ப சிங்களன் எங்க அண்ணன் இறந்துட்டதா மரண சான்றிதழ் கொடுத்துட்டதா இந்திய அரசு சொல்லுது. இப்ப எங்க அண்ணன் மேல ஒரு வழக்கு இருக்கு. இப்ப சான்றிதழ் இருக்குன்னு இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் சொல்றாங்க. சிபிஐ கொடுக்கலைங்குது, இவர் வாங்கிட்டோங்கிறாரு. நாம என்ன கேள்வி எழுப்புறோம்னா, ஐயா வழக்கு இருக்குது, இறந்த சான்றிதழ் வாங்கிட்டு வந்துட்டீங்க, அதை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு வழக்க முடியுங்க ஐயா, முடிச்சு இல்ல இயக்கம் இல்ல தலைவர் இல்ல அப்ப தடையை நீக்குங்க ஐயான்னு நம்ம சொல்றோம். இப்ப சான்றிதழ் வாங்கினவன உங்க வீட்டுல வச்சுக்கிறதுல இல்ல, அது வச்சுக்கிறதுக்கு இல்ல, அதை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு வழக்கையில முடிக்கணும். அதை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு வழக்க முடிக்காம ஏன் இருக்கிறீங்க? இது நீங்க சிந்திச்சு பாக்கணும். இப்ப இல்ல, நாங்க என்ன முதல்ல கேட்ட கேள்வியே தான், இயக்கம் இல்ல தலைமை இல்ல பிறகு எதற்காக தடை? இப்ப இத்தனை நாடுகள் முன்னை விட எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கற காரணம் என்ன? தலைவர் களத்தில் நின்று சண்டை போட்டு இருக்கிறாரு. விடுதலை புலிகள் மொத்த பேரும் களத்தில் நிற்கும் போது 2007 நான் கனடால பேசுறேன், போயிட்டு பேசிட்டு பத்திரமா திரும்பி வரேன். 2009 தலைவர் இறந்துட்டாருன்றீங்க, புலிகளை அழிச்சிட்டோங்கிறீங்க, என்னை பேச விடாம கைது செஞ்சு ஏன் திருப்பி அனுப்புனீங்க? இப்ப முன்னை விட நாங்க எல்லாரும் நின்று போராடும் போது பேச விட்டு நீங்க யாருமே இல்லைன்னு சொல்ற நீங்களே என்னை பேச விடாம திருப்பி அனுப்புனது ஏன்னு நான் கேட்டேன். அவர்கிட்ட கேட்டேன், கைது செஞ்சது கேட்டேன். தட் இஸ் பாலிடிக்ஸ் மேன் நான். அவரே இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறேங்க, நீங்க முன்னை விட எங்களை வேகமா இறுக்கி நெருக்கி எங்களை அழுத்தம் கொடுக்கறத பார்க்கும்போது எங்களை விட உங்களுக்கு தான் தெரியுது தலைவர் உயிரோட இருக்கிறாருன்னு. அப்ப நீங்க என்ன, நீங்க சான்றிதழ் வாங்கிட்டு கொடுங்க, அப்ப அங்கதான் யாரும் இல்லையே திறந்து விடு, என் மக்களை போய் சுதந்திரமா வாழ விடு. அப்ப ஏன் நிலப்பரப்புலாம் எதுக்கு சிங்கள ராணுவ முகாம் ஏற்படுத்துறேன்? பிரபாகரன் இல்ல, இனி போராட்டம் வெடிக்க போறது இல்ல, மொத்த மக்களும் நாங்க அடிமையா உடல்ல வலி விழுந்து போராடுற திராணி ஏற்று சோத்துக்கு எங்கி கிடக்குறோம். அப்புறம் என்னோட நீங்க புலிகளின் விமான தளத்தை இந்திய ராணுவம் பயன்படுத்தி கொண்டிருக்குதுன்னு நேத்து ஒரு படம் வருது, நாங்க ஓடுதளத்தை இந்திய ராணுவம் பயன்படுத்துதுன்னு. அப்ப இலங்கை அரசு வந்து பல்வேறு இடங்கள்ல தமிழர்கள் வாழ்விடங்களிலெல்லாம் ராணுவ முகாம்களை அமைச்சு வலிமையான ராணுவ தளவாடங்களை கட்டுவதற்கான காரணம் என்ன? அங்க நிறுவதற்கான காரணம் என்ன? மறுபடி போர் வெடிக்கும்ங்கிற அச்சம் தானே, மறுபடி போராடி வாங்கலங்கிற பயம் தானே. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? அந்த மண்ணில் உங்ககிட்ட சிறையில் உங்ககிட்ட வந்து எங்கள் அப்பா வந்து வேலுப்பிள்ளை வந்து கைதாயிருந்தார். அவர் அங்கே தானே இருந்தார். அவரை பிடிச்சி அவருடைய உடல் இருந்து எடுத்து எங்கள் அண்ணன் உடல் இருந்து எடுத்து ஏன் மரபணு சோதனையை நீங்கள் செய்யலை அவர் தானான்னு அவசர அவசரமாக நீங்கள் ஏன் இது பண்ணீங்க? அந்த உடல்னு காட்டினது எங்கள் அண்ணன் உடல் இல்லை, அதில் நான் இப்போ நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இப்போ நான் அவங்க வந்து இப்போ கிட்ட இப்போ நம்ம ரெண்டு பேரும் இருந்து பேசுகிற மாதிரி கிட்ட கையை பிடிச்சி தொட்டு நம்ம பேசி பழகிருக்கோம். எங்கள் அண்ணனுக்கு விரல் எப்படி இருக்கும், இப்போ எங்கே இப்போ இது எப்படி இருக்கும், என்ன இருக்கும், நகம் எப்படி இருக்கும், இது எல்லாம் தெரியும். எங்கே காயம் எங்கே தழும்புகள் இருக்குமெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ அது அந்த உடல்கள்ல எதுவும் இல்லை, அதெல்லாம் வந்து உறுதியான ஒரு நம்பிக்கையான உறுதியை தருது. அதை நோக்கி நாங்கள் வந்து அதனால தான் அந்த இடத்துக்கு நீங்கள் வரல, நாங்கள் வரலை, நீங்கள் இல்லைங்கிறீங்க, சரி இல்லை, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம்னு பார்த்துக்கொண்டிருக்கோம்.
தற்பொழுது நீங்கள் நாம் தமிழர் இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கியுள்ளீர்கள். நாம் தமிழர் இயக்கத்தின் கொள்கை என்ன, எந்த நோக்கத்திற்காக இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது?
அதான் கொள்கை வந்து உயிர் கொள்கை அப்படின்னா என் மொழி காக்க இனம் காக்க தான், என் மொழி சிதைவிலிருந்து என் மொழியை காப்பாற்றுவது, என் இனத்தை அதன் இழந்துவிட்ட உரிமைகளை மீட்டெடுப்பது, இருக்கிற உரிமைகளை பாதுகாப்பது, என் இனம் சிறுக சிறுக இப்படி அழிந்து கொண்டிருப்பது அது பாதுகாத்து அதுக்கு ஒரு பேரரணாக இருந்து பாதுகாப்பது தான் இதனுடைய முதன்மை கடன், அதான் உயிர் கொள்கை. இப்போ அதை தான் இது வந்து வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், நாம் தமிழர் அப்படின்னு நாங்கள் எடுக்கிறோம். இந்த இள தலைமுறை பிள்ளைகள் நாங்கள், காயம்பட்ட பிள்ளைகள் நாங்கள், அறிவாயுதம் ஏந்தி புறப்படுறோம். இதை எங்கள் முன்னோர்கள் காட்டிய வழித்தடங்களை எங்களுக்கான வழிகளாக செழுமையான பாதையாக செதுக்கிக் கொண்டு நாங்களே முன்னேறுவதென்று முடிவெடுத்து இறங்குறோம். இதில் பல்வேறு தீர்மானங்கள் எம் இனத்தின் நலன், எம் இனத்தின் விடுதலை, எம் இனத்தின் உடைமை உரிமை மீட்புக்கு நாங்கள் முன்வைத்தாலும் கண்முன்னே இன்னைக்கு இருக்கிறது இலங்கையில் என் மொத்த இனமும் படுகொலை செய்யப்பட்டிருக்குது. சிங்கள பேரினவாதம் என்கிற இனத்தால அரச பயங்கரவாதத்தை பிரயோகப்படுத்தி என் மொத்த இனத்தையும் தமிழன் என்கிற தேசிய இனத்தை கொண்டொழிச்சிருக்கிறான். அங்க சிங்களனுக்குள்ளே யுத்தம் இல்ல, சிங்களனே பிரிவினை கேட்கல, தனிநாடு கேட்கல. தமிழன் என்கிற தேசிய இனம் சிங்களன் என்கிற இனவெறிகளோடு இணைந்து வாழ முடியாது என்ற கருத்து அடிப்படையில தான், நிலைப்பாட்டில தான் நாங்கள் தனிநாடு கேட்டு போராடி இருக்கோம். அதை வந்து மொத்த மக்களையும் விடுதலை புலிகளை அழிக்கிறேன் என்ற பழியை சுமத்தி என் மொத்த மக்களையும் 170,000 பேருக்கு மேலான மக்களை கொன்று குவித்திருக்கிறது. இது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலைக்கு உலக நாடுகளெல்லாம் இருகரமும் கொடுத்து உதவியதோடு இன்று இதை கேட்காது ஊமையாக இருப்பதுதான் மிகுந்த வருத்தமா இருக்குது. அதோட போர்க்குற்றம் செய்த ஒரு நாடாக இலங்கை இனவெறி அரசு இருக்கிறது. அதற்கான சாட்சியங்கள் இருக்குது. இன்னைக்கு இந்த டப்ளின் நகர்ல அயர்லாந்துல மக்கள் தீர்ப்பாயம் சொல்லுது இலங்கை ஒரு போர்க்குற்றம் நிகழ்த்திய நாடுன்னு. என்ன சொல்ற, பிறங்கையை கட்டி நிர்வாணப்படுத்தி கண்களையும் கருப்பு துணியால் கட்டி பிரமுதுகளை சுட்டு வீழ்த்திய காட்சிகள் இன்னைக்கு உலகரங்கில் அரங்கேறி இருக்கிறது. பார்த்த மனசாட்சி உள்ள ஒவ்வொரு மனிதனும் குலுங்கி அழுதுருக்கிறான். இப்ப அந்த நிலையில் போர் சூழல்ல இறுதி கட்டத்தில் வந்து அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த அண்ணன் நடேசன் அவர்களும், சமாதானத்துறை பொறுப்பாளராக இருந்த அண்ணன் புலித்தேவன் அவர்களும் அங்கு 350 மேற்பட்ட பொதுமக்களை கூட்டிக் கொண்டு உலக நாடுகள் இந்திய பேரரசில் இருந்த பெருந்தலைவர்கள் இவர்கள் எல்லாருடைய அரசியல் அனுசரணை ஆதரவான வார்த்தைகளின் நம்பிதான் நீங்க அங்க போங்க, வெள்ளை கொடி ஏந்தி போங்க, சமாதான கொடியான வெள்ளை கொடி ஏந்தி போங்க, நீங்க சரணடைங்க, ஆயுதங்களை கீழே ஓட்டு விட்டு உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் தருவார்கள் சிங்களர்கள் என்று சொன்னதுனாலதான் அவங்க வெள்ளை கொடி ஏந்தி போனாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த போர் மரபிலும் இல்லாத ஒரு கொடுமை. சமாதானத்திற்காக வெள்ளை கொடி ஏந்தி மக்களோடு வந்தவர்களை சல்லட சல்லடையாக சுட்டு வீழ்த்திய ஒரு கொடுஞ்செயலை நிகழ்த்தியது இலங்கை அரசு. இதுக்கு எல்லா சாட்சியங்களும் இருக்கு. இதுக்கு இந்த சொன்ன நாடுகளா இன்னைக்கு ஊமையா இருக்கு. இப்ப இதை நோக்கிய கருத்து பரவலை தான் நாங்க எடுத்துட்டு போவோம். இன்னைக்கு சர்வதேச அரங்கில் மனிதநேயம் உள்ள மனசாட்சி உள்ள பல்வேறு நாடுகள் இலங்கை ஒரு இனப்படுகொலை செய்த நாடு என்ற கருத்துக்கு வருது. அதையெல்லாம் எங்களுக்கு ஆதரவான சக்திகளாக திரட்டி கொண்டு மாற்றிக்கொண்டு நாங்கள் உலக வல்லாதிக்க நாடுகளின் மனசாட்சியை தொடர்ச்சியா தட்டுவோம். தட்டிய மீன விடுதலையை அடையும் வரை தொடர்ச்சியா இந்த மண்ணில் நாங்க போராடி கொண்டே இருப்போம். அதனால அந்த இதை முன் வச்சுதான் நாங்க வந்து பல்வேறு தீர்மானங்களை அதையும் ஒரு முதன்மை தீர்மானமாக கொண்டு வருவோம். அப்ப தமிழை வாழ வைப்போம், தமிழனையே ஆள வைப்போம்ங்கிற முழக்கங்களை முன்னெடுக்கிறோம். அப்ப இது வந்து என்ன இங்கன்னா, இப்ப இந்த கட்சியினுடைய முதன்மை பணியா இருக்கிறது தமிழர்களை தமிழர்களாக்குவது. அது என்ன பெரும்பணி உங்களுக்கு தெரியும். அதுல சாதியும் மதத்தையும் ஒழிச்சு கட்சி கட்சியா திமுக ஒரு கட்சிங்கிறது அது ஒரு பெரிய சாதி. அதிமுக கட்சியில அது ஒரு பெரிய சாதி. அது காங்கிரஸ் கட்சி அது ஒரு சாதி. அது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் பிஜேபி கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன். திமுக கட்சிக்கார இப்போ ஒரு சாதி கூட இந்த ஒரு சாதி விட்டு அந்த சாதி விட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த மதத்துக்காரங்க கூட அந்த மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா இந்த திமுக மாவட்ட செயலாளர் அதிமுக மாவட்ட செயலாளருக்கு பேசவே மாட்டார், செத்தாலும் போக மாட்டார், பொண்ணும் கொடுக்க மாட்டாரு. அப்ப எது பகையான சாதின்னு பாருங்க. அப்ப தமிழன்ல வந்து சாதி தமிழ மதத்தமிழ கட்சி தமிழனா கிடக்கிறவன எல்லாத்தையும் கழட்டி விட்டு தமிழனா தேசிய அடையாளத்துக்குள் சேர்க்கறது தான் பெரும் பணியா இருக்கு. இந்த பணியை தான் நாங்க முதன்மையா முன்னெடுக்கிறோம். முதல் தமிழரை தமிழராக்குவது, பிறகு ஒன்றிணைப்பது, பிறகு வென்றெடுப்பது. இப்ப எங்கிட்ட வலிமை இல்ல. தனி மனிதன் சீமானுக்கு சக்தி இல்ல, முன்னாடி இருக்கிற என் தம்பிக்கு சக்தி இல்ல. ஆனா நாங்கெல்லாம் சேர்ந்தோம்னா ஒரு இயக்கம் ஆயிடுறோம். அப்ப தனி மரம் தோப்பாகாது அப்படிம்பாங்க. ஆமா அது உண்மை. ஆனா தனித்தனி மரம் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுது, அதுவும் உண்மை. அப்ப தனித்தனி மரம் எல்லாம் சேர்ந்து தோப்பாகிற பணியத்தான் இப்ப நாங்க செய்யறோம். என்னை என் தாய் தந்தையர் கைவிட மாட்டாங்க, என்னை என் உடன் பிறந்தார்கள் கைவிட்டு விட மாட்டார்க. நாங்கள் எங்கள் உயிருள்ளவரவும் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உண்மையா நிற்போம். என்னை பெற்ற தாய்க்கு என்னை விட உண்மையான விசுவாசமான அன்பான மகன் இருக்க முடியாது. அதனால என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் எங்களை விட உண்மையான பிள்ளைகள் இருக்க முடியாது என்ற அசைக்க முடியாத நம்பியாலதான் நம்பிக்கையில்தான் நான் எங்கள் இந்த மக்களை நம்பி இருகரம் விரித்து நிற்கிறோம். எங்கள் உறவுகளே, எங்கள் தாய் தமிழ் சொந்தங்களே, எங்களை கைவிடாதீர்கள். உங்களுக்காக அர்ப்பணிக்க இதோ உங்கள் பிள்ளைகள்னு நிற்கிறோம். அதுதான் எங்களுக்கான வலிமையும் எங்களுக்கான வளமையும். அதனால நாம் தமிழர் இயக்கம் முழுக்க முழுக்க மக்களுக்காக என் மக்களே இணைந்து உருவாக்குற மாபெரும் மக்கள் இயக்கம். அதுல முதன்மை வந்து என் மொழிக்கும் என் இனத்திற்கும் தீங்கு வராது உயிரையே கொடுத்தேனும் பாதுகாத்து அரணா நிற்பதுதான் இதனுடைய தலையாய கொள்கை.
இனிய இதயங்களே, இன்றைய சங்கே முழங்க நிகழ்ச்சியில் நம்மிடையே நேர்காணலில் இடம்பெற்றவர் திரைப்பட இயக்குநர் நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர் திருமிகு சீமான் அவர்கள். இனி
இப்ப நான் பணம் படைத்தோம்னா நான் பதவி எனக்கு இருக்குது, அது நானே என்ன நானே தேர்வு செஞ்சுக்கிறேன். இப்ப வந்து பச்சேஸ்ங்கிறோம்ல, வாங்குதல் தான், தேர்வுங்கிறதே கிடையாது இப்ப. அதனால முத வந்து தகுதி. இப்ப பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நல்ல மனுஷன் பார்த்து வாக்கு போடுங்கன்னாரு. அவர் பரப்புரை செய்தாலும் கூட எனக்கோ என் கட்சிக்கோ போடுங்கன்னு அவர் எதுவரை கேட்டதே இல்லை. அது பாருங்க, அப்படி அப்படி ஒரு தலைமையெல்லாம் நீங்க தேட முடியாது. இப்ப நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க, அப்ப அவன் நல்ல மனுஷன் பார்த்து போட்டான். அது அது அன்னைக்கு அப்படி இருந்தது. இன்னைக்கு அந்த சூழல் இல்ல. வாக்கை வந்து பணத்தை கொடுத்து மக்களின் வறுமையை காரணம் காட்டி வறுமையை பயன்படுத்தி வாக்கை பணத்தை தீர்த்து பறிக்கிற அவல நிலைக்கு வந்துட்டு. அதான் முழுக்க அவங்களுக்கு முதவே விவாதிச்சான். அது முழுக்க பணநாயகமா மாறி நிக்கிற நிலை வந்துட்டு. இதை மாற்றுவதற்கு ஒரு புரட்சி மூலமா தான் வெல்ல முடியும்.
இந்த பகுதியினை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது பிலோமி அலெக்ஸ்.
இனிய தேங்களே, சங்கே முழங்கு நிகழ்ச்சி கெட்டிகள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.